அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு தியானம். இப்போ இந்த தியானம்ங்கிறது வந்து மனதில் வந்து எந்த ஒரு எண்ணங்களும் தோன்றாத சிந்தனையற்ற நிலை அப்படிங்கிறத தியானம் சொல்கிறோம். ஏன்னா தியானம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒன்றை தியானித்தல் அப்படிங்கிற நிலையில் ஏதோ ஒரு தேவதை வழிபாடுகளோ அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தையோ மனதுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தா அது தியானம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது வந்து மனதுக்குள்ள மந்திரங்களை நம்ம ஜபித்து கொண்டிருந்தால் அதுக்கு பேர் வந்து ஜபம். ஏதேனும் ஒரு தேவதையை மனதில் நினச்சிக்கிட்டு அமைதியாக அந்த தேவதையின் மீதே மனம் ஒருங்கிணைந்து நின்றால் அதற்கு பேர் வந்து தாரணை, தாரணா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் இது ஒரு தேவதையை நினச்சிக்கிட்டு அங்கே அந்த தேவதையின் மீது நினைவாகவே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் வந்து ஓம் நம சிவாயா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சிவனுடைய உருவத்தையே தியானிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சிவபெருமானுடைய உருவத்தையே தியானித்து கொண்டிருக்கின்றவர்கள் பார்க்கிறோம். அப்போ அது வந்து தியானம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, ஆனால் உண்மையில் அதுக்கு வந்து தியானம்னு பேர் கிடையாது, அதுக்கு இப்போ வந்து தாரணை என்று பெயர். ஆனால் இங்கே தியானம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, அங்கு எந்த எண்ணங்களும் தோன்றாத நிலை, எந்த சிந்தனைகளும் எழாத நிலை, அதுதான் தியானம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த நிலையில் வந்து நம்ம மறந்து இருக்கணும், நம்முடைய சொரூபத்தில் நிலைத்து நிற்கிறோம். அது அடுத்த நிலையாகிய சமாதியை நெருங்குகின்ற நிலை. இங்கே சமாதி தியானம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை. அட்டாங்க யோகத்தில் வந்து ஏழாவது நிலை தியானம், எட்டாவது நிலை சமாதி. அப்போ அதுக்கு முன்னாடி தாரணை இருக்குது, பிரத்யாகாரம் இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய படிநிலைகள் இருக்குது. அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பயணம் பண்ணி தான் தியானத்துக்கு வர முடியும். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தியானம் அப்படின்னா உடனே நாம் இன்றைக்கே போய் உக்காந்துட்டோம்னா அப்படியே அமைதியாகிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் அமைதியாக முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மிடத்துல அந்த அட்டாங்க யோகத்தில் இருக்கின்ற அடிப்படை பண்புகளில் அந்த இயம நியமம் கடைபிடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக நம் தியானத்தில் தொடர்ந்து நிற்க முடியாது. ஏன்னா நம்மிடத்துல சில ஒழுக்க நியதிகள் வர வேண்டும். அந்த இயமம்ங்கிறது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நீக்கிடணும். நியமம்ங்கிறது நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். நம்மிடத்தில் இருக்கின்ற தவறான விஷயங்கள் எல்லாம் நீக்கணும், நல்ல விஷயங்கள் எல்லாம் உள்ள திருப்பி எடுத்துக்கணும். அப்போ இது மாதிரி நாம் முறையாக அட்டாங்க யோகத்தில் பயணிக்கும் போது தான் நம்ம அதில் ஏழாவது நிலையாகிய தியானம் என்ற நிலைப்பாட்டுக்குள்ளே வந்து நம்ம நிற்க முடியும் என்று தான் ஞானிகளும் மகான்களும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நாம் நம்முடைய வாழ்நாளில் வந்து கடைசியாக எப்போது அமைதியாக இருந்தோம், எப்போது வந்து நம்ம ஆழ்ந்த அமைதியை அனுபவித்தோம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா, அது எந்த நிலையில் நீங்கள் அந்த ஆனந்த நிலையில் அமைதியான நிலையில் உங்களால் இருக்க முடிஞ்சுதோ அந்த நிலைக்கு பேர் தியானம். நம்ம பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம விடிஞ்சு எழுந்திருக்கிறோம், அன்றை இரவு வரைக்கும் ஏதேனும் வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறோம், பரபரப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதில் நம்ம அமைதியான எவ்வளவு நேரம் நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் வந்து நிற்கிறதே கிடையாது. யாராவது இப்போ நம்மளை மாதிரி இந்த குழுவில் இருக்கிறவங்க யாராவது ஒரு சிலர் வேணால், சரி நான் இன்றைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கலான் இருக்கேன், யாரும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் போய் தியானத்துக்காக ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷமோ கால் மணி நேரமோ கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியுமா என்று அவர்கள் முயற்சித்தார்கள் என்றாலே அதை தியானம் என்பதாக நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. இங்கே வந்து நம்ம அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மனம் சலனம் இல்லாமல் சும்மா இருக்கிறது, மனசு வந்து எந்த சிந்தனைகளும் இல்லாமல் தன்னுடைய சொரூபத்தில் நிற்பது, தன்னுடைய சுயத்தில் நிலைத்திருப்பதுக்கு பேர் தியானம். அப்போ மனதின் ஆழ்ந்த அமைதியான ஒரு நிலையை தான் நம்ம இங்கே தியானம் என்று சொல்கிறோம். அந்த தியானம் செய்யும்போது அந்த தியானம் நிகழ்வது நமக்கு தெரியக்கூடாது. எண்ணங்கள் ஏதும் தோன்றாத மௌனமான மனதிலே அந்த மனமே தன்னை பார்த்து கொண்டிருந்தால் அந்த ஆழ்ந்த அமைதி நிலைக்கு பெயர்தான் தியானம். ஏன்னா மனசு வந்து வேற விருத்திகளுக்குள்ளே போகக்கூடாது, புற விருத்திகளுக்குள்ளே போய் வேற சிந்தனைகளை செய்யக்கூடாது. பெரும்பாலானவங்க வந்து தியானம்னா என்ன பண்ணுறாங்கன்னா அமைதியை வந்து உட்காடுறன்ட்டு அப்போ தான் உட்காந்துட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு பலவிதமான விசய சுகங்களில் சிக்குவாங்க. முந்தானது அதை பண்ணிட்டு இருந்தேன், நாளைக்கு இவரை பார்க்க போகலாம், அடுத்த இது என்ன செய்யலாம், இப்படின்னு எண்ணங்கள் ஏதாவது ஒன்று எழுந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவர்கள் வந்து உண்மையிலேயே தியானம் செய்கிறேங்கிற போர்வையில் அந்த ஒரு அமைதியான சூழலில் உட்காந்துருக்கிறேன்னு சொல்லி உட்காந்துருந்தாலும் மனமானது அமைதி அடையாமல் எதையாவது சிந்தனை செய்து கொண்டே இருக்கின்ற நிலைப்பாடு தான் பெரும்பாலானவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆழ்ந்த மௌனத்தில் ஏதோ ஒன்று இயல்பாக நம்மை அறியாமல் எழுந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த எண்ணங்களுடைய எழுச்சியை வந்து நாம் கவனிக்க தவறுவதனால தான் அந்த மனம் போன போக்கில் நம்ம பெரும்பாலும் போய்கொண்டிருக்கிறோம். அதுக்காகவே நாம் பழகிட்டோம், அதாவது நம்மை வந்து மனது கையாளுகின்ற அளவுக்கு நம்ம அதுக்கு இடம் கொடுத்து வச்சிட்டோம். அதாவது மனம் போன போக்கில் போக வேண்டாம்னு தான் பெரியவங்கெல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, அவை பிராட்டிக்கு நமக்கு அதை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பெரும்பாலும் வந்து மனது ஒரு சிந்தனை பண்ணோம், உடனே அதை நடைமுறைப்படுத்துகிறோம். அது ஏன் எதற்குன்னு கூட நம்ம சிந்திக்கிறது கிடையாது. அதாவது மனசு வந்து இப்போ ஒரு விஷயத்த நாளைக்கு இவ்வளோ பண்ணலாமா அப்படின்னு சிந்திக்கணும்னு வைங்களேன், உடனே நாளைக்கு அதை செஞ்சிடலான்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம். ஏன் செய்யணும், எதற்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம மீண்டும் மனதில் எழுப்பணும் அப்படின்னா அதே மனசு நம்மளை திருப்பி கேட்கும், ஆமாம் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் அப்படின்ட்டு திருப்பி அதே மனசு நம்மளை திருப்பி கேள்வி கேட்கும். அந்த மனசு தான் அதை செய்ய சொல்லுது. ஆனால் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த மனசு அதுக்கு ஆன்சரும் அந்த மனசே சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நான் சினிமாவுக்கு போகலாம் நாளைக்கு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் மனசுக்குள்ளே நினைக்கிறாருன்னு, மனசுலேருந்து ஒரு எண்ணம் எழுந்திருக்குது, நாளைக்கு வந்து ஒரு ஃபிலிம் போயிருக்கலாம், நல்ல படம் ஒன்று அஜித் ரிலீஸ் ஆயிருக்கு, படத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நினைக்கிறோம். அப்போ உடனே மனசு அந்த எண்ணத்தை எழுப்பின உடனே அடுத்த கேள்வி, ஏன் போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த மனசுக்கு நீங்கள் எழுப்பி பாருங்கள். ஆமாம் ஏன் போகணும், எதுக்கு போகணும், இப்போ என்ன அஜித் படம் பார்க்கலன்னா நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு திருப்பி அதுவே நமக்கு வந்து ரிப்ளை கொடுக்கும். அப்போ பாருங்களேன், மனசானது நாம் வந்து எதிர்த்துட்டோம்னு தெரிஞ்சால் திருப்பி நம்மளை சமாதானப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை உள்ளிருந்து நம்மகிட்ட பேசும். இதுதான் மனதனுடைய போக்கு, இப்படி தான் எல்லாருக்கும் மனம் இயங்கி கொண்டிருக்கு. அப்போ இந்த மனம் நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துது, நம்மளை எங்கெல்லாம் போய் இழுத்து ஆட்டுவிக்குது, நம்மளை சிக்கல் பண்ணுது அப்படிங்கிறத யார் ஒருவன் விவேகத்தினால விழிப்புணர்வோடு கவனிக்கிறானோ அவன் மட்டும்தான் அந்த மனதை கையாள தெரிந்தவனாக மாறுகின்றான், அந்த மனம் கடந்த மகத்தான தூய அறிவாக பிரகாசிக்கின்றான் அப்படின்னு மகான்களும் சாஸ்திரங்களும் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையை பற்றி முழுமையாக நம்முடைய பார்வை வந்து மாற ஆரம்பிக்குது. எப்பொழுது நீங்கள் வந்து அந்த விழித்து கொண்ட விவேகத்தினால நீங்கள் மனதை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்படிங்க பார்க்கறது, நான் மனதனால தானேங்க பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம பாடத்திட்டத்தினுடைய ஆழமான புரிதல் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் யார் அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டும்போது உங்களோட மனமோ அல்லது உடலோ என்று நாம் சொல்வது கிடையாது, உங்களை வந்து தூய அறிவு என்று தான் நம்ம இங்கே சுட்டி காட்டுறோம். இங்கே நம்முடைய பாடத்திட்டத்தில் வந்து தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசம், நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லும்போது அது எது அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்புனீங்கன்னா அது தூய அறிவு அப்படிங்கிறது தான் இங்கே விடை. அந்த தூய அறிவு தான் இங்கே இறைவன், நீ அந்த இறைவனாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற அந்த மகா வாக்கிய உபதேசத்தை தான் இங்கே நம்முடைய பாடத்திட்டங்களில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்துக்கு வந்து விளக்க உரைகள் எழுதுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அதாவது துவைத ஆச்சாரியர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வைணவ ஆச்சாரியர்கள் வந்து தத்துவமசி அப்படிங்கிற உபதேசத்துக்கு விளக்க உரை கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க, தத்துவமசி நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னு ஒரு விளக்க உரை கொடுப்பாங்க. அவர்கிட்ட போய் நான் எதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ அந்த பெருமாளாக இருக்கிறாய், நீ அந்த விஷ்ணுவாக இருக்கிறாய்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஏன்னா அவங்க அந்த வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக தெய்வீகளாக இருப்பதனால நீ அந்த விஷ்ணுவாக இருக்கின்றாய்ங்கிற அந்த தத்துவமசி மகா வாக்கியத்தை இப்படி உபதேசம் பண்ணும்போது அப்போ இவர்களுக்கு என்ன தோணுவோ, அந்த விஷ்ணுவாகவே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனம் வந்து என்ன ஆகும்னா மீண்டும் அதை வடிவத்துக்குள்ளே போய் சிக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி தான் நிறைய ஆச்சாரியர்கள் வந்து சிவம் விஷ்ணு அப்படிங்கிற தேவதைகளுடைய முக்கியத்துவத்தை முன்னிறுத்தி அதை நமக்கு வந்து அபிமான தேவதையாக மாற்றி அந்த தேவதைகளுக்குண்டான உபாசனைகளை நமக்கு சொல்லி அப்புறம் அதுவே வந்து நீ வழிபடக்கூடிய கடவுள் என்பதாக மாற்றி விடுவதனால தான் இன்று மனிதர்கள் வந்து இத்தனை விதமான சமயங்களும் மதங்களும் சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் எவ்வளவோ குழப்பங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்ப நம்முடைய தியானம் என்கிறது என்னன்னா, நம்மை நாம் பார்ப்பது தான். ஏன்னா இங்க நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம் தூய அறிவாக இருக்கிறோம். அந்த தூய அறிவு எப்படி இருக்கிறது? அது எல்லையற்றதாக, எங்கும் நிறைந்ததாக, எல்லாவற்றையும் அறியும் அறிவாக இருக்கிறது. ஏன்னா இங்கு அது மட்டும்தான் இருக்கிறது, அது பிரகாசிக்கின்ற உபாதிகள் தான் இந்த உடல்கள் அப்படிங்கிறத நான் பல பாடங்கள்ல உங்களுக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன். நான் எப்படி சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவர்கள் வந்து கற்பனையான கடவுளை மனதுக்குள்ள வைத்து கொண்டு இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருந்தா கூட, அந்த இறைவன் என்னிடத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்றால் என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். இப்போ விஷ்ணு வழிபாடு செய்கின்றவர்கள் வந்து விஷ்ணுவை உபாசனை செய்து கொண்டிருப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த விஷ்ணுவனுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த வழிபாட்டுல அந்த உள்ள தூய்மையில தான் அந்த இறைத்தன்மையை நம்ம உணர முடியும் இல்லையா. அப்ப அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவதைகளை வழிபட்டு அந்த உள்ள தூய்மையை உணர்வதற்கான முயற்சி செய்தாலும் கூட, அதை பிரகாசிக்கின்ற கண்ணாடி போல என்னுடைய மனதை நான் வைத்துக் கொண்டால் தானே அது தூய்மையாக பிரகாசிக்க முடியும், அந்த தேவதை வந்து என்னிடத்துல பிரகாசிக்க முடியும். அப்ப அப்படி நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது, இப்ப விஷ்ணு வந்து என்னிடத்துல பிரகாசிப்பதனால எனக்கு என்ன நடக்கும், அவருடைய வைபவத்தை நான் வெளிப்படுத்துவேனா? அப்படி வெளிப்படுத்தினா நான் என்ன மாதிரி வைபவங்களை வெளிப்படுத்துவேன்? நான் என்ன போய் பார்க்கடல பள்ளி கொண்டு படுத்துக்குவேனா? அப்படின்னா அப்படி இல்லை. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், உருவ வழிபாட்டுல ஒரு தேவதைய உபாசனை பண்ணி அனன்ய பக்தி செய்து அதுவும் நானும் ஒன்று அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம வரும்போது, அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நம்மளை இந்த உலகத்துல சரியானபடி வாழ தெரியாம, கையாள தெரியாம பல விதமான கஷ்டங்களை கொடுக்கும். அப்ப இங்க உண்மையா விஷயம் என்னன்னா, இறைவன்கிறது ஏதோ ஒரு உருவத்துல இல்லை, அது அறிவாக பிரகாசித்து கொண்டிருக்கு, அது எல்லையற்ற பேரறிவாக இருக்கு, எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தூய அறிவு நம்மிடத்திலே பிரகாசிப்பதற்கான ஒரு பளிங்கு போன்ற கண்ணாடியாக நான் என்னுடைய மனதை வைத்துக் கொண்டிருந்தேன்னா, அது என்னிடத்திலே பட்டு வெளிப்படுகின்ற அந்த நிலைப்பாடு எல்லையற்ற ஆனந்தத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நம்முடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும், நம்முடைய சிந்தனை ஆற்றல் வந்து இன்னும் மேலோங்கி இருக்கும். ஏன்னா புரிதல், அந்த அறிவின் மூலமா நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது தவறு செய்யவே இடம் இல்லைங்க. ஏன்னா மனசு வந்து அதன் போக்கில் போக அறிவு விடாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு சினிமா பார்க்கணும்னு மனசு ஆசைப்படுதுன்னா, ஏன் பார்க்கணும்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டீங்கன்னா, அதுக்குண்டான பதில மனசு ஆயிரம் ஆயிரம் கொடுத்தாலும் அறிவு தன்னை பார்க்குதுன்னு மனசு தெரிஞ்சுக்கிட்டா அந்த நேரத்திலேயே அது வந்து அடங்க ஆரம்பிக்கும். அப்போ மனமே தன்னை பார்த்து கொண்டு ஆழ்ந்த அமைதியில் இருந்தால் அதுவே தியானம் என்பதாக நீங்க இந்த தியானத்தினுடைய முக்கியமான புரிதலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்றேன். இப்ப நமக்கு வந்து தியானம் என்பது வந்து மனதினுடைய மேம்பட்ட நிலைக்கான ஒரு சாதனம் என்று பார்க்கிறோம். ஏன்னா இங்க மனசு வந்து நல்ல மேல்நிலைக்கு வர்றதுக்கான ஒரு சாதனம் அப்படிங்கறதான் தியானமே, தியானத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப இது வந்து மனம் சலனமற்ற நிலையில் தன்னுடைய தூய அறிவில் ஒன்றி நிற்பது அப்படிங்கிற நிலையில இங்க மனம் கடந்த நிலையாக மாறினா அங்க என்ன இருக்கும், அறிவு மட்டும்தான் இருக்கும். அப்போ மனம் இல்லாம அங்க எது இருக்கு, அறிவா இருக்குது அப்படிங்கறதா மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே அப்படின்னு தாய்மானவருடைய பாடல் என்ன, சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. அப்போ இங்க மனம்ங்கிற ஒரு விஷயம் இறந்து விடுதல்னா என்ன ஆகும், அந்த மனமானது தூய அறிவாக மாறி விடுதல் அப்படிங்கிற அர்த்தம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ மனம் அற்ற நிலை அப்படின்னா அங்கே எண்ணங்களே இல்லாமல் சிந்தனையற்ற நிலையில நான் நிர்விகல்ப நிலையில நின்றுட்டேன் அப்படின்னா நான் வந்து அந்த தூய அறிவாக பிரகாசித்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு பார்த்தா, அந்த நிலைப்பாட்டுக்கு பேர் வந்து நிர்குணஸ்வரூபம்னு பேர். அதாவது பிரம்மத்தினுடைய நிலைப்பாட்டை இங்கே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நிர்விகல்ப நிலையில் இருக்கிறதா, இந்த உலகத்தில் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால தான் இது மாதிரி விஷயங்களில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, வேதம் சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னா, பிரம்மம் வந்து இரண்டு நிலைப்பாடுகள்ல இருக்கு. ஒன்று வந்து நிர்குணம், இன்னொன்று வந்து சர்க்குணம் அப்படின்னு இரண்டு நிலைப்பாட்டை சொல்லுது. இப்ப நிர்குணம்ங்கிறது வந்து அதுக்கு எதுவுமே தேவையில்லை, தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்குகின்ற ஒரு நிலை. அது வந்து எதையும் படைக்காது, அந்த இடத்துல வந்து எதுவுமே படைக்கப்படவில்லை, அது தன்னில் தானா இருந்துகிட்டு இருக்கு, அது நிர்குண நிலைப்பாடு. ஆனா அப்படி இருக்கிற பிரம்மம் தன்னை தெரிந்து கொள்வதற்காக சர்க்குண வடிவத்திலே வரும்போது இந்த உலகமாக விரியுது. அப்ப இந்த உலகத்திலே பல்வேறு உடல்களை உண்டாக்கி மகிழுது. அப்போ அந்த உடல்களின் மூலமாக விவகாரங்களை செய்யுது. அப்போ இந்த விவகாரங்களை செய்கின்ற இந்த நிலைப்பாட்டுக்கு பேர் சர்க்குண பிரம்மம் என்று பெயர். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது பிரம்மமே கிடையாது அதுதான் பிரம்மம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லையா. அப்படி கிடையாது, பிரம்மம் இரண்டு நிலைகளிலும் இருக்குது. ஆனால் அதுக்கு எந்தெந்த நிலை விரும்புதோ அந்த நிலையில் அது தன்னுடைய காரியத்தை செய்யும். இப்போ வந்து அது நிர்விகல்ப நிலையில் இருக்கணும்னா அப்படியே இருக்கும், அது விவகாரத்துக்குள்ளே வரணும்னா சர்க்குண நிலைக்கு வந்து விவகாரத்தை செய்யும். அப்போ சர்க்குண நிலையில் வந்து விவகாரத்தை செய்கிறது வேறு பிரம்மம், ஒன்றுமே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறது நிர்குண பிரம்மம். அப்போ இது வேறு அது வேறுன்னா அங்கே இரண்டு பிரம்மம் வந்து வரும் இல்லையா. அப்படி வந்தால் அது குழப்பத்தை உண்டு பண்ணும் இல்லையா. அப்போ இறைவன் இரண்டு இறைவன் இருக்கிறார்களான்னா அப்படி கிடையாது. நம்முடைய புரிதல் தவறாக இருக்குது, அதுதான் நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த விவகாரத்துக்குள்ளே இருக்கிறது யாரு, அதுதான் இருக்குது, அது விருப்பப்படுறதுனால இந்த விவகாரத்துக்குள்ளே வருது, நம்மளை வச்சு பயன்படுத்துது. அப்போ இதை தெரிந்து கொள்வதற்கான பரிணாமம் தான் இங்கே ஒரு அறிவு தாவரம் முதல் கொண்டு ஆறு அறிவு மனிதன் வரை நம்ம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கிறோம். இதில் மனித அறிவுக்கு தான் கல்வியும் தேவைப்படுது, வேற எந்த ஜீவராசிக்கும் கல்வியும் தேவையில்லை. அப்போ நம்ம கற்றுக் கொடுக்கின்ற இந்த பாடங்களை உள்வாங்கிய மனசு அதனுடைய புரிதலின் காரணமாக தன்னை உணருது, நான் வந்து அந்த நிர்குண சுரூபமாக இருந்தேன், அந்த தூய அறிவாக பிரகாசித்து கொண்டிருந்தேன், அப்படிப்பட்ட என்னுடைய அறிவை நான் பிரகாசித்து வெளிப்படுத்தி பார்ப்பதற்காக எனக்காக ஒரு கண்ணாடியை உருவாக்கினேன், அந்த கண்ணாடி தான் மனம். அப்போ இந்த மனம்ங்கிற கண்ணாடிக்குள்ளே அந்த அறிவானது என்ன பண்ணுதுன்னா தன்னை பார்க்குது. பார்த்த உடனே அந்த அறிவு எப்படி இருக்குது, அது ஒரு சுயம் பிரகாச ஒளி, சூரியனை போல பிரகாசித்து கொண்டிருக்கிற அறிவு ஒளி பிரகாசம். அப்போ அந்த அறிவு ஒளி பிரகாசமானது மனம்ங்கிற கண்ணாடியில் பட்டு பிரதிபிம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னா இன்னும் ஒரு பவர்ஃபுல் பிரைட்னஸ் வெளிவருது, எதிலிருந்து கண்ணாடியிலிருந்து பிரதிபிம்பிக்குது. அப்படி கண்ணாடியிலிருந்து பிரதிபிம்பிக்கின்ற அந்த வெளிச்சத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்னும் பன்மடங்கு விரிந்து போகும். உதாரணம் என்ன, ஒரு டார்ச் லைட்டை எடுத்து கண்ணாடியில் அடிச்சிங்கன்னா அந்த டார்ச் லைட்டை வெளிச்சம் கண்ணாடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் மல்டிபிள் ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி ஒரு மடங்கு வெளிச்சத்தை இரு மடங்கு வெளிச்சமாக மாற்றுவதற்கு கண்ணாடி உபயோகப்படுது. அந்த கண்ணாடியின் மூலமாக வெளிச்சம் பல மடங்கு பெருகி அந்த அறையை இன்னும் வெளிச்சமாக்குகிறது. ஒரே ஒரு டார்ச் லைட் வெளிச்சத்தை நீங்கள் அந்த அறையில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வெளிச்சத்தை கொடுக்கும், ஆனால் அதே வெளிச்சத்தை கண்ணாடியின் மூலமாக கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பட்டு பிரதிபிம்பிக்கும் போது இன்னும் அந்த அறை முழுவதும் பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்கும். அப்போ இது எப்படி நடந்தது, பிரதிபிம்பிக்கும் தன்மையில் நடந்தது. அந்த மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த தூய அறிவானது ஒவ்வொருவருடைய மனதிலும் பிரதிபிம்பித்து பிரகாசித்து கொண்டிருக்கு. அப்படி பிரகாசிக்கின்ற கண்ணாடி தூய்மையாக இருந்தால் தூய்மையான பிரகாசத்தை பிரதிபிம்பிக்கும். அந்த கண்ணாடியிலே புகைப்படிந்து தூசிகள் படிந்து அழுக்கு படிந்த கண்ணாடியாக இருந்தால் அது எப்படி முழுமையான பிரகாசத்தை பிரதிபிம்பிக்கும், பிரதிபிம்பிக்காது. அதனால் தான் நிறைய பேருக்கு வந்து இறைத்தன்மை புரியறதில்லை, ஏன்னா மனம் வந்து கலங்கி இருக்கு. இப்போ நம்ம எதற்காக தியானம் பண்ணுறோம், அந்த மனதை நிறுத்தி தன்னை நான் யார் என்று அறிந்து கொள்வதற்காக தான் தியானம். ஆனால் அந்த தியானம் ஏன் செய்கிறோம்ங்கிற புரிதலே இல்லாமல் தியானம் செஞ்சு என்ன பிரயோஜனம். அப்போ தியானம் எதற்காக செய்கிறோம் அப்படிங்கிற புரிதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த தூய அறிவாக இருக்கின்றேன், என்னுடைய அறிவு பிரகாசம் எல்லாவற்றிலும் பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. எப்படி பிரகாசித்து கொண்டிருக்கிறது, இந்த புலன்களின் மூலமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. கண்களினால் காண்கின்றேன், காதுகளினால் கேட்கின்றேன், மூக்கினால் நுகர்கின்றேன். அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது, அந்த அறிவு இருக்கிறதுனால நடக்குது. இல்லைன்னா எனக்கு கண்ணில் பார்த்த உடனே இது மல்லிகை பூ இது ரோஜா பூன்னு எப்படி சொல்ல தெரியும், காதில் நான் கேட்ட உடனே இவர் தமிழ் மொழி பேசுகிறார் இவர் ஹிந்தி மொழி பேசுகிறார் எப்படி எனக்கு சொல்ல தெரியும். அப்போ இதெல்லாம் எனக்கு சொல்லி புரிந்து அறிந்து கொள்வதற்கான ஒரு அறிவு, அது என்னுடைய சுய அறிவு, அந்த தூய அறிவு அதுவே நான் அப்படின்னு புரிந்து கொள்வது தான் இங்கே தியானத்தினுடைய நோக்கம். இங்கே தியானத்தினுடைய நோக்கமே தன்னை தான் அறிவது, தன்மயமாய் நிற்பது. அப்போ இதில் நம்ம வந்து அந்த நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ நம்ம இந்த உடலை எடுத்துக்கொண்டு வந்திருக்கோம், இந்த உடல் மூலமாக இங்கே பிரகாசித்து கொண்டிருக்க அறிவு. அப்போ நான் ஒரு விதமாக பிரகாசிக்கிறேன், நீங்கள் ஒரு விதமாக பிரகாசிக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் அவரவர்களிடத்தில் இருக்கின்ற மனம் சார்ந்த பிரகாசம். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா சொன்ன உடனே டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க, ஓ இவ்வளோ தான் அண்ணா இந்த விஷயத்த நான் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தேன் அப்படின்னு உடனே கேப்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன சொன்னாலும் புரியாது, என்னமோ சொல்கிறாருங்க அதெல்லாம் சக்தி இல்லைங்க எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு அவங்களே அவங்கள தாழ்த்திக்கிட்டு அவங்க பின்னோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது எல்லாவற்றிற்கும் மனசு தான் காரணம். அப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் தோல்வி பெறுவதற்கும் அந்த மனமே காரணமாக இருக்கு. அப்போ அந்த மனதை நாம் சரியாக கையாளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியும், வந்த வேலையை முடிக்க முடியும். அது தெரியாம நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா நாம் செய்கின்ற அத்தனை செயல்களும் சும்மா வீழலுக்கு இறைத்த நீர் போல. விவசாயத்தில் வந்து செடிகள் எல்லாம் நிறைய நட்டுருப்பாங்க, தக்காளி செடி கத்திரிக்காய் செடின்ட்டு. அப்போ அதுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுவாங்க. அந்த தண்ணியானது செடிகளுக்கு போகாமல் வெறும் களை செடிகளுக்கு போயிட்டு இருந்தா எங்கேயோ இருக்கிற புல்லுக்கும் தேவையில்லாத அந்த பூண்டெல்லாம் வந்துட்டு இருக்கும், தேவையில்லாத பிரயோஜனம் இல்லாத செடிகள் எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் தண்ணி போயிட்டு இருந்தா அது சும்மா வீணாக இறைத்த நீர் போல வீணாக தான் போகும். அது மாதிரி இங்கே நம்ம செய்கிற செயல்கள்லாம் வீணாக போய்விடும். ஏன்னா நம்ம வந்து புரிதல் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் இதை சரியான புரிந்து கொண்டு இந்த தியானத்தினுடைய முறையும் அறிந்து கொண்டு நம்ம செய்யும் போது அதனுடைய பலன் வந்து பல மடங்கு அபரிமிதமாக இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் வெற்றிகரமாக இருக்கும். அப்போ இந்த வாழ்க்கையை வாழ்வது யார் அப்படின்னு பார்த்தா இறைவன் தான் வாழ்கிறான், நம் மூலமாக இறைவன் வாழுகின்றான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கொள்ளணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இங்கே முக்கியம். இப்போ பதஞ்சலியினுடைய யோக சூத்திரம் வந்து ஒரு வார்த்தை சொல்லுது, தியான ஹேயஹா தத் விருத்தயஹா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய தியானத்தை பற்றிய ஒரு சூத்திரம். தியானத்தினால் துன்பங்களை அழிக்கலாம் அப்படிங்கிறது பதஞ்சலி மகரிஷியினுடைய ஒரு வார்த்தை. அப்போ எப்படிங்க தியானத்தினால் துன்பத்தை அழிக்க முடியும், தியானம் செஞ்சால் நமக்கு துன்பம் போகுமா? அப்போ பதஞ்சலி முனிவர் வந்து சும்மா சொல்லுவாரா அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ பெரிய விஷயத்தை சொன்ன பதஞ்சலி முனிவர் வந்து எப்படிப்பட்டவருங்கிறது பதஞ்சலி முனிவருடைய அந்த அட்டாங்க யோகத்தை படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இங்கே யோக சூத்திரம், பதஞ்சலியால் உருவாக்கப்பட்ட யோக சூத்திரம் சொல்லக்கூடிய துயரத்தை நீக்க தியானம் செய்ய வேண்டும் என்கிறது. அப்படி நம்ம பார்க்கும்போது துயரங்கள் ஏன் வருகிறதுங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்கணும்ல. துயரத்தை நீக்குவதற்காக அவர் தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்றது சரிங்க, அதை நான் ஏற்றுக்கிறோம். ஆனால் துயரங்கள் ஏன் வருகிறது என்றால் நம்மிடம் உள்ள அறியாமையினால் வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரியணும். அது புரிஞ்சாதான் நம்ம மனித பிறவியினுடைய மகத்துவத்தை அடைந்திருக்கணும்னு அர்த்தம். ஏன்னா மனிதனாக பிறப்பது வந்து அரிதான பிறவி. எதனால் அரிதான பிறவி? படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பகுத்தறியும் தன்மை கொண்டது மனிதன் மட்டும்தான். ஐந்தறிவுக்கு உட்பட்ட ஜீவராசிகள் வந்து எதுவுமே இது நல்லதா இது கெட்டதா அப்படின்னு பிரித்து பார்க்காது. ஆனால் மனிதன் ஒருவன் தான் இது நல்லது இது கெட்டது இது சரி இது தவறு என்று பகுத்து பிரித்து ஆராய்ந்து வாழக்கூடிய தகுதி உடையவன் என்பதனால அரிதான பிறவி மனித பிறவி அப்படிங்கிறதுனால இந்த மனித பிறவியினுடைய மகத்துவமே அந்த அறிவாற்றல் தான். ஏன்னா அந்த அறிவை பிரகாசிக்கிற உடல்கள் எல்லாம் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க, ஒரு புலன்கள்ல தாவரத்துல பிரகாசிக்குது, ஒன்றும் எஃபர்ட்ஸ் இல்லை. அப்புறம் புழு பூச்சிகள்ல பிரகாசிக்குது, அப்புறம் பறவைகள்ல பிரகாசிக்குது, மிருகங்கள்ல பிரகாசிக்குது, எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு. ஆனா அதனுடைய அறிவுல ஏதாவது பகுத்தறியும் தன்மை இருக்கா? அவைகளுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும், ஆனால் நன்மை தீமைகளை சரியாக பகுத்தறிந்து நல்ல சிந்தனைகள் மூலமாக வாழ தெரியுமா? அப்படின்னா வாழ தெரியாது. அப்போ மனிதன் மட்டும் எப்படி பகுத்தறிந்து வாழ்கின்றான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு வந்து பகுத்தறியும் தன்மை இருந்தாலும் அவன் மிருக மாதிரியே இருக்கிறான். அப்போ அவனுக்கு அது எந்த இடத்துல அவனை மாற்ற வேண்டும்னா கல்வியினால் தான் மாற்ற முடியும். வேற எந்த வகையிலும் நீங்கள் மனிதனை மாற்ற முடியாது. அதாவது கல்விங்கிறது என்னன்னா, நம்ம கற்றுக் கொடுக்கின்ற விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், ஏங்க இப்போ நிறைய பிஹெச்டி எல்லாம் படிச்சுட்டாருங்க, அவர் பெரிய அறிவாளி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ படிப்பறிவே இல்லாத கிராமத்தில் இருக்கிற எங்கள் தாத்தா வந்து பயங்கர பிரில்லியண்ட்டாக இருக்காரு, அப்போ நீங்கள் என்னங்க கல்வி கற்றா தான் அறிவாளின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பலாம். இது நியாயமான கேள்வி தான். ஆனால் எந்த அடிப்படையில் நான் கல்வியை பற்றி பேசுகிறேன்னா, நான் சொல்கிறது வந்து ஜென்ரல் எஜுகேஷனை பற்றி சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஏதேனும் ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு அதில் நீங்கள் மாஸ்டராகி அதில் நீங்கள் பிஹெச்டியே வாங்கியிருந்தாலும் அது உங்களுக்கு எதற்காக பயன்படும்? பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் பயன்படும். வாழ்க்கை கல்வி ஆகிவிடாது. இது வந்து புற வாழ்க்கை கல்வி. அதாவது வெளியே நம்ம இந்த உலகத்தில் சமுதாயத்தில் சௌகரியமாக வாழலாம். இப்போ படிப்பறிவு இல்லாதவன் வந்து ஒரு வேலையை போய் கேட்டானா வேலை கொடுக்க மாட்டாங்க, ஆனால் படித்தவன் போய் ஒரு வேலை கேட்டானா வேலை கொடுக்குறாங்க. அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூரா கார்பரேட் ஆகிட்டதுனால திட்டமிட்டு நம்மளை வந்து ஏமாத்துறாங்க, நம்மகிட்டருந்து பணத்தை மட்டும் வாங்கிக்கிறாங்க, அவங்க நமக்கு உண்மையிலேயே வேலை வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. ஏன்னா இன்றைக்கு இளைஞர்கள் பூரா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் படித்தவங்கெல்லாம் வேலை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்மிடத்துல வந்து படிப்புக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்கிட்டையும் பல லட்சங்களை வாங்கிக்கிறாங்க. ஆனால் அந்த லட்சங்களை செலவழித்து படித்த மாணவர்களெல்லாம் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் வெறும் 10,000 15,000 வேலைக்கு போகிறான். எம்பிஏ படித்த பையன் வந்து வெறும் 15,000 வேலைக்கு போகிறான். ஆனா எம்பிஏ படிப்புறதுக்கு எவ்வளவுப்பா செலவு பண்ணனா 5 லட்சம் செலவு பண்ணிருக்காங்கண்ணா. அப்ப 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா இப்படி செலவு பண்ணி அவன் வந்து அந்த படிப்பை முடிச்சுட்டு வெளியே வந்து அவன் வேலை வாய்ப்பை தேடி போனா கூட அவன் செலவு பண்ண காசை கூட எடுக்க முடியல. ஆனா கல்வி திட்டம் இப்படித்தான் இருக்குது. இது புறக்கல்வி. இந்த கல்வியை பத்தி நம்ம பேசவே கிடையாது. ஏன்னா பதஞ்சலி முனிவரெல்லாம் வந்து இந்த கல்வியை பத்தி சொல்லவும் கிடையாது. வேத சாஸ்திரமே இந்த கல்வியை பத்தி சொல்றது கிடையாது. பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்பது கூட இந்த கல்வியை பத்தி சொல்ல கிடையாது. வேத கல்வியை கொடுக்க வேண்டும் என்றுதான் மகான்கள் சொன்னாங்க. ஏன்னா இந்த கல்வி வந்து நம்ம பொதுவா ஆண்களும் படிக்கணும் பெண்களும் படிக்கணும் அப்படின்னு நம்ம படிக்க வைக்கிறதுனால இன்றைக்கு என்ன நடக்குது, எல்லோருமே அதிகமா படிச்சிடுறாங்க. அந்த படிப்பினுடைய ஆணவம் என்ன பண்ணுதுன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை. இவங்க பெருசா நான் படிச்சுட்டேன், நான் பயங்கரமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு தகுதியான புருஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ. இவனுக்கு வந்து நான் சரியா படிக்கல, என் மனைவி என்னை டாமினேட் பண்றா அப்படின்னு இவனுக்கு ஒரு கவலை. அப்ப இது பெரும்பாலான குடும்பங்கள் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு வந்து சுகமாக இல்லை. இவைகள் தான் துயரம் என்று சொல்கிறோம். இப்ப நான் துயரம்ங்கிற டாபிக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு டாபிக் மாதிரி போறாரு, நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க நம்ம யதார்த்தத்தை பேசணும் இல்லையா. அப்ப துயரம் எதனால வருதுன்னா, நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பயனற்ற விஷயங்களை படித்துக்கொண்டு சமுதாயத்துக்கு சீர்கேடாக வாழுகின்ற மனிதர்களை இன்று பார்க்கிறோம். இன்றைக்கு வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து திருமணமே பண்ணிக்காம டேட்டிங் சாட்டிங்ல போயிட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து பெரும்பாலும் ஆண்களுக்கு திருமணமே நடக்கிறது இல்லை. பெண்ணு கேட்டா 1008 கண்டிஷன் போடுறாங்க பெண் வீட்டாருங்க. இது மாதிரி எல்லா குடும்பங்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சங்கடங்களையும் சிரமங்களையும் பட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பெரும்பாலான குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இது மாதிரி பகுத்தறிவு தன்மை இல்லாததுனால அந்த குடும்பத்தையே களைச்சிடுறாங்க. குடும்பத்தை களைச்சிடுறாங்கன்னா எப்படின்னா சுயநலம், அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு தலைவியா வர்றாங்க அப்படின்னா அந்த தலைவியினுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய குடும்பத்துல இருந்து மாமனாரை பிரிக்கிறது, கணவரை பிரிக்கிறது, இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே குடும்பத்தை வந்து பிரிச்சு அந்த குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கி விடுகின்ற பெண்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். நடைமுறையில் இதெல்லாம் இருக்கு, எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அப்ப இதெல்லாம் குடும்பத்துக்கு உண்டான துயரத்தை கொடுப்பதற்கு காரணம் என்ன, அந்த சரியான வாழ்க்கையை வாழ தெரியாத நிலைப்பாடு. அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு துன்பத்தை பட்டுக்கிட்டு இப்ப நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்கணுங்க, யாரை போய் பார்க்கறது, மனநல மருத்துவர் தான் பார்க்கணும். அப்ப மனநல மருத்துவர் என்ன சொல்றாருன்னா நீங்க தியானம் பண்ணுங்க. அப்ப தியானம் பண்ணாலும் மனசு வந்து ஒருங்கிணைக்க மாட்டேங்குது. அப்ப எப்படிங்க இதுக்கெல்லாம் வழி? அதுக்கு ஒரே வழி, தன்னை தான் யார் என்று அறிகிறது தான் ஒரே வழி. அது வந்து அத்தியாத்ம யோகத்துல தான் இருக்கு, இந்த மாதிரி ஆன்மவியல் பாடத்துல தான் இருக்கு. நீங்க அறிவியல் படிச்சாலோ வேதியியல் படிச்சாலோ புவியியல் படிச்சாலோ உலக விவகாரங்கள் எல்லாம் தெரியும், ஆனா மனவியல் படிக்கணும். தன்னை பற்றி தான் யார் என்று அறிந்து கொள்வதற்கான ஆன்மாவை பற்றிய ஒரு புரிதலை நாம் உண்டாக்க வேண்டும். அதற்கு பெயர் வந்து ஆன்மவியல் கல்வி. அது படிச்சா மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்கின்ற ஆசை, அறியாமை, தற்பெருமை, விருப்பு, வெறுப்பு, பொறாமை, பயம், கோபம், குற்ற உணர்ச்சி போன்ற எல்லாமே நீங்கும். ஏன்னா இத்தனையும் நம்ம இடத்துல இருந்து கொண்டு நாம் எப்படி வாழ்கிறோம் என்று தெரியாமல் வாழ்வதற்காக தியானத்தை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா பதஞ்சலி சொல்றாரு, தியானத்தினால் துன்பத்தை அளிக்கலாம், தியான ஹேயகா தத் விருத்தயகாங்கிறார். அப்போ தியானத்தின் மூலமாக துன்பத்தை அளிக்கலாம் என்று பதஞ்சலி முனிவரே சொல்லிட்டார். ஆகவே நான் தியானம் செய்கிறேன்ட்டு தியானம் செய்வதே தெரியாம செய்யக்கூடாது. அப்ப எப்படி இது நடைமுறை சாத்தியம்? இப்ப நாம நினைச்சுக்கிறோம், எப்படி நினைச்சுக்கிறோம்னா நம்முடைய மன சஞ்சலங்களுக்கு காரணம் வந்து இந்த வெளி உலகம் என்பதாக நம்ம நினைக்கிறோம். அது எப்படி நினைக்கிறோம், கணவனோ மனைவியோ ஏதோ சண்டை போட்டு இருக்கிறார்கள், வீட்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதன் காரணமோ அவங்களுக்குள்ள கோபம் வருது. காரணம் யார், கோபம் வருவதற்கு யார் காரணம், கணவன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா மனைவிக்கு கோபம் வந்துடுது, மனைவி ஏதோ சொல்லிட்டா அதனால கணவனுக்கு கோபம் வந்துடுது. இந்த மாதிரி வந்து புறத்தினால நம்ம பாதிக்கப்படுவதாக நம்ம நினைக்கிறோம். அடுத்த ஒரு விஷயம் எடுத்துக்கலாம், ஒரு நல்ல பொருளை பார்க்குறோம், ஒரு மொபைல் ஃபோன் பார்க்குறோம், அது ரொம்ப எனக்கு பிடித்தமான பொருளாக போகிறது, எனக்கு பிடித்து போகின்றது. அப்போ அதை வாங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ அதை பார்த்ததுனால எனக்கு அது வாங்க வேண்டும்ங்கிற ஆசை வந்து விட்டது. அப்போ அந்த ஆசையின் காரணமாக என்னுடைய மனது வந்து அதை வாங்கணுங்கிற துடிப்புக்கு உட்படுது. ஒரு வகையில் கணவன் மனைவி சண்டையில் ஒரு விதமான மன உளைச்சலை நான் சந்திக்கிறேன். இன்னொரு வகையில் நான் புறத்தில் ஆசைப்பட்ட ஒரு பொருளினால அதை வாங்க வேண்டும் என்ற நியதியில் ஒரு மன உளைச்சலை நான் சந்திக்கிறேன். அடுத்தது பொதுவான விஷயங்கள், இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற பொதுவான விஷயங்கள் என்ன, டிவியில் பார்க்குறேன், போலீஸினுடைய அராஜகம், கொடுமையான பாலியல் குற்றங்கள், எங்க பார்த்தாலும் சிறு சிறு பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். அப்ப இதெல்லாம் பார்த்த உடனே கொதிக்கிறேன். அப்புறம் அங்கங்க பட்டினி சாவுகள், கௌரவ கொலைகள், காதலர்கள் வந்து ரெண்டு பேர் சேர பார்க்கறாங்க, இவன் வேற ஜாதி அவன் வேற ஜாதி, உடனே போட்டு தள்ளு அவன் வரக்கூடாது அப்படின்ட்டு அவனை கௌரவ கொலை பண்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது நம்முடைய மனதில் என்ன ஆகுது, கோபமும் வருத்தமும் எல்லை இல்லாமல் வெளிப்பட்டு கொண்டிருக்குது. நான் பண்ணதினமும் 10 நிமிஷம் தியானம் தான், அமைதியாக தான் இருந்தேன். ஆனால் வந்து இந்த டிவியை பார்த்தேன், நியூஸ் பேப்பரை பார்த்தேன், அதில் வர்ற செய்திகளை கேட்டேன், அடுத்த நிமிஷம் என்னுடைய மனம் வந்து கொந்தளிக்குது, கொதிக்குது. ஏன்னா இந்த சமுதாய சீர்கேடு, ஆசைகள், டிவியில் பார்க்குறேன் ஒரு புது மொபைல் ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், அதனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து இப்படியெல்லாம் லேட்டஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் அப்படியே தொட்டிங்கன்னா வேலை செய்யும், அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி ஆகும் இப்படி ஆகுங்கிறான், மனசு அப்படியே அதை வாங்கணும் துடிக்குது. அப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன நடக்குது, இந்த வெளி உலகமா என்னை வந்து இந்த மாதிரி அல்லல் படுத்துவதற்கு காரணம் அப்படின்னு கேட்டால், இல்லை. பதஞ்சலி முனிவர் சொல்கிறாரு, நான் சொல்ல, இது மாதிரி நீங்கள் வெளியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இதுதான் மனசஞ்சலத்துக்கு கஷ்டப்படுறனா அப்படின்னு கேட்டால், இல்லைங்கிறாரு. இந்த மனசஞ்சலங்களுக்கு காரணம் முழுக்க முழுக்க நாம் தான், நாம் மட்டும்தான் அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சொல்கிறார். என்னங்க இப்படி சொல்றீங்க, நான் மட்டும்தான் காரணமா? அப்ப இந்த சமுதாயம் காரணம் இல்லையா? இளம் பெண்களை, சிறு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துவது வந்து சமுதாய குற்றம் இல்லையா? அது என்னுடைய குற்றமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாரு, சமுதாயம் குற்றம் இல்லை, உன்னுடைய குற்றம்ங்கிறாரு. என்னங்க இப்படி ஒரு புது பொருளையை கிளப்பி போடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய உள்ளத்தில் இல்லாத உணர்ச்சி எப்படி நமக்கு வெளியில் இருந்து வரும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். இப்போ நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற உணர்ச்சி தான் வெளிப்படும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. இப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு விஷயத்தை அணுகிறான்னா, அவன் எதை தேடுகிறானா அதை நோக்கி அவன் அணுகிறான் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போ நான் பேசுகிற டாபிக்கெல்லாம் வந்து மைண்டு. அப்போ நீங்கள் எதை ஈர்க்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசு இந்த விவகாரங்களில் பாலியல் வன்கொடுமைகளையே பார்த்துக்கிட்டு இருக்குது, போலீஸ் அராஜகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்குது, கௌரவ கொலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி மனம் வந்து புற விஷயங்களில் இந்த மாதிரி தீய விஷயங்களையே பார்க்குது. அப்போ தீய விஷயங்களை பார்க்கும்போது அந்த தீய விஷயங்களுக்கான உணர்ச்சிகள் உங்களை அறியாமலேயே உள்ளே கொந்தளித்து கொண்டே இருக்கிறது, அது சிறுக சிறுக பெருகி கொண்டே வருகிறது, அது ஒரு நிலையிலே உங்களை கொதித்தெழ வைக்கிறது. அப்போ அதனால் ஆரம்பத்திலிருந்து நீங்க உள்ள வாங்கிட்ட விஷயங்கள் வந்து சாதாரணமா இருந்தது, இப்ப அதிகமாயிட்டே இருக்கு உங்க மனசுல. அப்ப விஷயங்களும் வெளியே அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப இந்த அதிகமான விஷயங்கள் உங்களை வந்து தாக்க தாக்க உங்களால ஜீரணிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த சமுதாயத்தை நான் மாத்த போறேன் திருத்த போறேன்னு அப்படியே கொதிச்சு எழுந்தாலும் நடக்காதுங்கிறாரு. ஏன்னா அது எல்லாமே நம்முடைய மனசுல இருக்கு, நம்முடைய மனம் தான் இதையெல்லாம் உண்டாக்குது. அப்ப இது மாதிரி விஷயத்தை ஈர்க்குது, நம்முடைய மனமே ஈர்க்குது. அப்போ இதிலிருந்து நம்ம விடுபடணும்னா, நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் நாம் விடுபட முடியும். அதற்கான பாதை தெரிந்து கொண்டால் தான் நாம் விடுபட முடியும். அது தெரியாமல் நீங்கள் மனம் போன போக்கில் உங்களுடைய ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களுக்கு ஏற்றவாறு வாழ்வதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா, இந்த சமுதாயம் உங்களிடனுடைய உணர்ச்சியான வெளிப்பாடு தான் அவ்வாறு காட்டுகிறது. உன் மதி இதுவோ உன் கதி அதுவே, அஷ்டாவக்கர கீதை. அப்ப உன்னுடைய எண்ணம் எதுவோ அதுபோல் உன்னுடைய வாழ்க்கை, உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இங்க நமது கோபம், காமம், பொறாமை, வருத்தம், பயம் போன்ற மன சங்கடங்களுக்கு காரணம் நம்முடைய அடி மனதிலே பதிந்திருக்கின்ற எண்ணங்கள் தான் அப்படின்னு பதஞ்சலி முனிவர் வந்து ஒரு ஆழமான விஷயத்தை நமக்கு இங்கு சுட்டி காட்டுறார். அப்ப அந்த எண்ணங்களை அறிய வேண்டும் என்றால் நாம் தான் உள்நோக்கி பயணிக்க வேண்டும். நாம் அதை எப்படிப்பட்ட எண்ணங்களை நான் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன், எதன் அடிப்படையில் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய இயக்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை என்னுள் நான் சுய விசாரம் செய்து என்னை நான் உள்நோக்கி திரும்பினால்தான் என்னிடத்தில் இருக்கின்ற அத்தனையும் எனக்கு தெரிய வருமே தவிர, நான் என்னை உள்நோக்கி திரும்பி பார்க்காமல், என்னுடைய கழிவுகளை நான் பார்க்காமல் மற்றவர்களுடைய கழிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்படி? மற்றவருடைய முதுகில் அழுக்கு இருக்குன்னு நான் சொல்றேன், என்னுடைய முதுகில் இருக்கிற அழுக்கு நான் பார்க்க மாட்டேங்கிறேன், எதிரில் இருக்கிறவனை பார்க்கறேன், என்னங்க முதுகில் அழுக்கு ஓட்டிட்டு இருக்குன்னு சொல்றேன், அப்படிங்களா அப்படின்னு அவர் தொடச்சிக்கிறாரு. ஆனா நான் என்ன பண்றேன், என்னுடைய முதுகில் இருக்கிற அழுக்க கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். அப்ப அப்படித்தான் இன்றைக்கு 199 மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துக்கு நிறைய உபதேசங்கள் கொடுப்பார்கள், அறிவுரைகள் சொல்வார்கள், ஆழமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை அவர்கள் அறிய மாட்டார்கள். அப்போ இந்த சமுதாயம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மிடத்தில் இருக்கின்ற கசடுகள், கழிவுகள், அழுக்குகள் தான் நம் மீது இருக்கிற அந்த உணர்ச்சி பெருக்கினாலே அது வெளிப்பட்டு இவ்வாறு சமுதாயத்தை காட்டுகிறது, நம்மிடத்திலே காட்டுகிறது. அதற்கான விஷயங்களில் நாம் ஈர்க்கப்படுவதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன், இப்ப நாம வாழுகின்ற இந்த வாழ்க்கை சிச்சுவேஷன் தான் இப்படி எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கு. இப்ப இன்னும் சில ஆட்களை நான் சொல்றேன். இப்ப நான் அன்னைக்கு ஒரு அமைதியான ஒரு ஆசிரமம் போயிருந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா, அது இவரு சங்கராச்சாரியார் இருக்கார்ல, காஞ்சி மடாதிபதி சங்கராச்சாரியாருடைய சிஷியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கிறாங்க, ஒரு கிராமத்தையே உருவாக்கி இருக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா அவ்வளவு ஒரு ரம்யமான இடம், அவரோட ஆனந்தமான வாழ்க்கை வாழ்றாங்க. அவங்களுடைய நினைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவும் அந்த தெய்வீக நிலையில சந்தோஷமா, எப்ப பார்த்தாலும் பஜன்ஸ், அந்த சங்கீதம், அந்த ஆனந்தம். அங்க போயிட்டீங்கன்னா இந்த வெளி உலகமே தெரியல, அந்த உலகம்தான் அவங்க வாழ்றதுதான் ஆனந்த உலகம். அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப், என்ஜாய்ஃபுல்லா இருக்கு. நான் அதை வந்து விட்டுட்டு வர்றதுக்கே எனக்கு மனசு இல்லை, அப்படி ஒரு ஆனந்த நிலை. அந்த வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது, ஏன்னா அவங்க டிவி பார்க்கறது கிடையாது, அவங்க மொபைல் போன் நோண்டுறது கிடையாது. இது மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்க, சாலை ஆண்டவர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வெள்ள தலப்பா கட்டிக்கிட்டு பிறை போட்டு வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு குரூப், அவங்க தனி உலகம், கரண்ட் கூட இல்லாம அவங்க எல்லாம் வாழ்றாங்க. அப்ப இவங்க வாழ்க்கையை நீங்க பாருங்களேன், அவங்களுக்கு இங்க சின்ன பெண் கற்பழிக்கப்படுகிறா, அவன் வந்து அவனை இழுத்துட்டு ஓடிட்டா, இவன் வந்து இவனை இழுத்துட்டு ஓடிட்டா, இங்க வந்து கொலை, அங்க வந்து கொலை, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமானா? ஒண்ணுமே தெரியாது. அப்ப என்ன அவங்களுடைய வாழ்க்கை அப்படி, இவர்களுடைய வாழ்க்கை இப்படின்னா, இதைத்தான் பதஞ்சலி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களுடைய கழிவுகள் உன்னிடத்துல இருந்து வெளிப்பட்டு அப்படி கசியுது, அதனால உனக்கு உலகம் இப்படி விரியுது. அப்ப அப்படி வாழ்கிறவர்கள் ஏன் அழகாக வாழ்கிறார்கள், ஆனந்தமாக வாழ்கிறார்கள், அந்த சந்தோஷமான வாழ்க்கையை வார்த்தையினால் வர்ணிக்க முடியாது, அப்படிப்பட்ட மனநிறைவான வாழ்க்கை அது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, நமக்கு ஏன் கிடைக்கல? அப்போ நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், நாம அதை தேடல, இதை தேடுறோம். நம்ம தேடுற விஷயம் எல்லாம் என்னன்னா, வெளியே பார்க்குற டிவியில ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை தேடி தேடி பார்க்குறோம். நேற்று அந்த பொண்ணை கற்பழிச்சான், இன்னைக்கு எந்த பொண்ணை கற்பழிச்சிருக்கான், இன்னைக்கு எந்த காலேஜில் அந்த பொண்ணு மேலிருந்து விழுந்து செத்தா, அந்த காலேஜில் என்ன நடந்தது, அப்படிங்கிற மாதிரியே நம்ம மைண்டு ஃபோக்கஸில் இருக்கு. அதாவது தேடுற விஷயங்கள் பூரா இந்த சமுதாயத்தில் என்னென்ன கெட்டது நடக்குதுங்கிறதையே தேடுது மனசு. அப்போ என்ன ஆகும், கெட்டதை பூரா இழுத்துக்கும், கெட்டதை பூரா இழுத்துக்கிட்டு அதை பூரா உள்ளே வந்து ஆள் மனதில் பதிச்சுக்கும், வெளியே கூட பதிக்காது, ஆள் மனதில் கொண்டு போய் பதிச்சுக்கும், அதை எடுத்து வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ உலகம் வந்து கெட்ட உலகமாக தெரியும். எங்கே பார்த்தாலும் அயோக்கியத்தனம், ரவுடித்தனம், மோசம், எவனை பார்த்தாலும் மோசமாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா நானே மோசம், அப்புறம் பார்க்குறவெல்லாம் மோசமாக தானே தெரியுவான், அதனால அப்படி ஆயிடுச்சு உலகம். அதைத்தான் இங்க சொல்றாரு பதஞ்சலி. என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய மதி எதுவோ உன்னுடைய கதி அதுவேன்னு அஷ்டாவகர் கீதையில அவரு சொல்ற மாதிரி, இவர் உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய எண்ணம் தான் அந்த மாதிரி கீழிருந்து கசடுகளை வெளியே அனுப்பி இந்த மாதிரிலாம் உன்னை வாழ வைக்குது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய மனதில் இருக்கின்ற நம்முடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள், சமுதாயம், நம் படித்த புத்தகங்கள், இது எல்லாமே நம்மை இவ்வாறு மாற்றி வைத்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய கூட்டம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த கூட்டங்கள் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, வெளியிருந்து அதுக்கு உண்டான விஷயங்களை திணிக்குது. அது என்ன மாதிரி, நீங்க டிவி பார்த்தீங்கன்னா டிவி சில விஷயங்களை உங்களுக்கு திணிக்குது, செய்தித்தாள்கள் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள் சில விஷயங்களை திணிக்குது. பகுத்தறிவு இல்லாத, படிப்பறிவு இல்லாத சில மனிதர்களிடத்துல நம்ம பழகும் போது அவர்கள் சில விஷயங்களை நமக்கு திணிக்கிறார்கள். அப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் விஷயங்களை திணிக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து நம்முடைய மனசு உள்ள ஏற்றி ஏற்றி என்ன ஆயிடுதுன்னா, நம் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அது மாதிரியான வாழ்க்கையாக இந்த உலகம் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய வேண்டாம் அதை செய்யாது என்று நம்மை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஆட்டுவிப்பதற்கு தகுந்த மாதிரி நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ உண்மையில் நம்முடைய நிலைப்பாடு என்ன, நமக்கே தெரியாமல் இந்த கும்பல் நம்மை வழி நடத்துகின்றது, அதுதான் நம்முடைய இந்த மோசமான வாழ்க்கைக்கு காரணம் என்பதாக இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரியா புரிஞ்சிக்காம மற்றவர்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நாம் தான் காரணமாக இருக்கிறோம். அதுக்குதான் பெரியவங்க என்ன சொல்றாங்க, தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதேங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நாம கேட்க மாட்டேங்கிறோம், அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் உலகம் சரியில்லைங்கிறோம், ஏன்னா நம்ம பார்க்கறதெல்லாம் கெட்டது, அப்ப உலகம் கெட்டதா தானே இருக்கும். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நிலையில தியானம் வேற செய்யணும்னு ஆசைப்படுறோம். அப்போ இந்த நிலையில நம்ம தியானம் செய்யறது எப்படிங்க அப்படின்னு கேட்டா, அந்த தியானத்தினால ஞானத்தை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டா, இங்க பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாருன்னா, தியானத்தினால் ஞானத்தை அடைய முடியாதுங்கிறாரு. என்னங்க அடுத்த குண்டை தூக்கி போடுறீங்க? நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், நான் ஒரு ஞானி ஆகணும்னா தியானம் பண்ணணும் நினைச்சுக்கிட்டு தான் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். மன அமைதி ஆயிட்டா எனக்கு ஞானம் வந்துடும் நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னங்க தியானத்தினால் ஞானத்தை அடைய முடியாதுங்கிறீங்கன்னா, நான் சொல்லல, அதுவும் பதஞ்சலி தான் சொல்றாரு. பதஞ்சலி முனிவர் தான் தியானத்தினால் ஞானத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஏன் அப்படி சொல்றாரு? இப்ப தியானம் என்பது மனதை கடந்த அந்த மகத்தான அறிவை அறியும், ஞானத்தை அடைவதற்கான ஒரு சாதனை, அவ்வளவுதான். மனம் வந்து அமைதியாக இருந்தா அங்க நாம நம்முடைய சுயத்தை வெளிப்படுத்துவோம், அந்த அறிவு பிரகாசத்துல நமக்கு நன்மை தீமைகள் பகுத்தறியப்படும். அந்த பகுத்தறிவின் வாயிலாக நாம் இதை செய்யலாமா வேண்டாமாங்கிற அந்த நிலைப்பாட்டில் நாம் ஒரு உறுதி வருவோம், உறுதி எடுப்போம். அந்த உறுதியின் மூலமாக அந்த செயலை நாம் செய்வோம் அல்லது செய்யாமல் தவிர்ப்போம். அப்ப இந்த நிலைப்பாடு நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அது தெரியாமல் சாதனையை மட்டும் நான் கடைபிடித்து விட்டால் எனக்கு கிடைத்து விடுமானா? எப்படி கிடைக்கும்? அந்த சாதனை வந்து வழிகாட்டி தான், ஆனா அந்த வழிகாட்டியிலேயே பிடிச்சுக்கிட்டு நின்று இருந்தா அந்த ஊர் போய் சேர முடியாது இல்லையா. அப்ப அந்த ஊர் போய் சேருவதற்கான உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய புரிதலில் தான் இருக்கிறது, நாம் தெரிந்து கொள்கின்ற விஷயங்களில் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க அவர் உணர்த்துறார். பதஞ்சலி முனிவர் வந்து தியானத்தை பத்தி பேசும்போது இங்க நமக்கு சுட்டி காட்டுறார். இப்ப நம்ம அந்த அடிப்படை விஷயத்துலதான் நம்ம இந்த தியானம்ங்கிற விஷயத்தை அதிகமாக ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது இங்க தியானம்ங்கிறது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ நம்ம எண்ணமற்ற நிலையில, சிந்தனையற்ற நிலையில அப்படி நின்றுட்டா நமக்கு அப்படியே எல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து தற்காலிகமான மன அமைதியை உண்டு பண்ணும். அந்த நிலையில ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு அந்த அமைதியும் ஒரு சாந்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நீங்க வந்து நிலையிலிருந்து விடுபட்ட பிறகு விவகாரத்துக்குள்ள வந்து நீங்க நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா, டிவி பார்த்தீங்கன்னா, அந்த அமைதியெல்லாம் காணாம போயிடும். அப்புறம் கொதித்து எல்லாம் ஆரம்பிச்சிருந்தீங்க. அப்ப இந்த நிலைக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டா, 24/7 நீங்க தியானம் பண்ண முடியுமா? அது சாத்தியமானா? அது சாத்தியமானா தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். என்னங்க 24/7 சொல்றீங்க? அப்ப வந்து நான் வேலை வெட்டிக்கே போகாம அப்படியே தியானத்திலே உட்கார்ந்து இருக்கிறதானா? அது நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படி புரிஞ்சுக்கிறோம், அப்படி சொல்ல வரல. மகான்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க மன அமைதி, அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது நம்ம இடத்துல இருந்து உணரப்படுகின்ற விஷயமாக இருக்கிறதுனால, நாம் வாழுகின்ற வாழ்க்கையை நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு சரியான பாதையை நாம் தேர்ந்தெடுத்து அதை சரியாக வழி நடத்தி அந்த நிகழ்வில் நாம் சரியாக பயணித்தோம் அப்படின்னா, அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட் இருக்கு பாருங்க, அது 100% ரொம்ப கரெக்டா விளைய வரும். அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற நியதியில இயற்கையை யாரும் மாற்ற முடியாது. அதே மாதிரி இயற்கையுடைய நியதியில நீங்க ஒரு பொருளை இந்த பூமிக்கு கொடுத்தீங்கன்னா அது பல மடங்கு திருப்பி கொடுக்கும். அதான் நான் உதாரணமெல்லாம் சொல்லுவேன், ஒரு மாங்காவோ ஒரு தேங்காவோ நீங்க பூமியில நட்டு வச்சிட்டீங்கன்னா அது மரமாக மாறி ஆயிரக்கணக்கான மாங்காய்களையும் தேங்காய்களையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அது இயற்கையினுடைய சட்டம், இயற்கையினுடைய நியதி, அதை யாராலும் மீற முடியாது. அப்ப நீங்க இந்த உலகத்தை அணுகுகின்ற வாழ்க்கை முறையில நீங்க நல்ல விஷயங்களை ஒன்று செஞ்சா இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். தவறான விஷயத்தை ஒன்று நீங்க செஞ்சீங்கன்னா ஆயிரக்கணக்கான தவறான விஷயங்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். அப்ப இதுல இருந்து நீங்க விலக முடியாது, தப்பிக்க முடியாது. ஆக நீங்கள் தான் இதை முடிவு செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டுமா, துயரமாக வாழ வேண்டுமா என்பது உங்களிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கை உன் கையில். ஆகவே நாம் முடிவெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அப்ப அந்த ஆனந்த வாழ்க்கையை வாழுகின்றவர்கள்லாம் எப்படி வாழுகின்றார்கள்? புற விஷயங்களில் நாட்டம் இல்லாமல் அவ்வளவு சந்தோஷமாக அவர்களால் வாழ முடியுதுன்னா, அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றார்கள், அவர்கள் எதை நோக்கி நகர்கின்றார்கள் அப்படின்னு நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா, அவர்கள் சில அடிப்படை ஒழுங்கு நியதிக்குள்ள வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அழமான விஷயத்த இங்க மகான்கள் சுட்டி காட்டுறார்கள். அதுக்கு பேர் வந்து ரிதம்னு பேர். அந்த ரித்தம்ங்கிறது என்னன்னா, இங்க இந்த பிரபஞ்சம் வந்து அந்த ரித்தம்ல இயங்கிட்டு இருக்கு. அந்த ரித்தம்ல இயங்கிட்டு இருக்குங்கிறத எப்படி சொல்றோம்னா, ஒரு ஒழுங்கு மாறாமல். இப்ப சூரியன் இருக்கு, சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. இந்த கோள்கள் வந்து ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டிருக்கின்றன. இந்த கோள் வந்து அந்த கோளை இழுக்கும், அந்த கோள் இந்த கோளை இழுக்கும். அதாவது ஈர்க்கும்னா ஒன்றுக்கொன்று அப்படியே காந்த சக்தி மாதிரி அங்க இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த இழுக்கிற அந்த இழுவையில கூட அவைகள் ஒன்றுக்கொன்று மோதாமல் தன்னுடைய வட்டப்பாதையில் அழகாக சுற்றி கொண்டிருக்கின்றன. அப்ப இதை கவனிச்சு பாருங்க, இந்த இயற்கையினுடைய நியதியை நீங்க ஆழ்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த படைப்பினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் முறையாக இயங்கிக் கொண்டிருக்கு. அது முறை மாதிரி இயங்கவே இயங்காது. அப்படி முறை மாதிரி இயங்கினா என்ன ஆகும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்க வந்து பகலே வந்து ரெண்டு நேரமும் வந்துட்டு இருக்கோம், இரவே இருக்காம. இப்ப சூரியனுக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு, நான் அப்படி நின்றுட்டாருன்னா, அல்லது பூமிக்கு டயர்ட் ஆயிடுச்சு அப்படி நான் நின்றுட்டேன்னா என்ன நடக்கும்? அவ்வளவுதான், எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப இது மாதிரி எதுவுமே நடக்காம அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை அவர்கள் கரெக்டாக செய்கிறாங்க. சூரியன் கரெக்டாக செய்து, பூமி கரெக்டாக செய்து, பூமி என்ன செய்யுது, தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கு. அப்போ எல்லாம் அதனுடைய காரியத்தை அழகாக செய்யுது. ஆனால் மனிதன் மட்டும்தான் அது மாதிரி வாழ்வதில்லை. ஏன்னா இவனுக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை என்ன பண்ணுறான்னா, தவறான பாதைகளில் பயன்படுத்துகிறான். இவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயத்த சரி என்று தீர்மானிக்கிறான். இவனுக்கு தற்காலிகமான சந்தோஷம் கிடைச்சா போதும், நிரந்தர சந்தோஷம் அவனுக்கு அவசியம் இல்லை. இப்போதைக்கு சுகம் கிடைச்சா அது ஆனந்தம் நினைக்கிறான். அப்ப அதை தேடி போகிறான், அதுல ஒரு சுகம் கிடைக்கத்தான் செய்யுது, ஆனா அதுலயே மயங்கி நின்றுடுறான். அப்புறம் அதையே மீண்டும் மீண்டும் நாடுகின்றான். அதனாலேயே வாழ்க்கைய முடித்துக் கொள்கிறான், அழிந்து விடுகிறான். இப்படித்தான் மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு மனித பிறவி எதற்கு? அதற்கு மிருகங்களே அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கு. இன்னும் நாம ஆழ்ந்து மிருகங்களையும் பறவைகளையும் கவனிச்சோம்னா, அவைகள் கூட அப்படி வாழ்வதில்லைங்கிற ஒரு உண்மையும் நமக்கு தெரியும். ஏன்னா அவைகள் கூட அந்த ஒழுங்கு நீதிக்குள்ள, இயற்கையினுடைய ரித்தத்துக்குள்ள இருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். மிருகங்களும் பறவைகளும் நீதி மாறாது. அது அப்படித்தான், அப்படித்தான். காலையில 5 மணிக்கு எழுந்து இறை தேடி கிளம்பணும்னா அது கிளம்பிடும். இல்லை இல்லை, இன்னைக்கு நான் டயர்டா இருக்கிறேன், 9 மணி தான் எழுந்திருப்பேன்ட்டெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்காது. அதுக்கு சண்டே கிடையாது. நமக்கு தான் சண்டே வந்தா படுத்துக்கிறோம், அதுக்கு சண்டே எல்லாம் கிடையாது பறவைகளுக்கும் மிருகங்களுக்கெல்லாம். அப்ப இங்க எல்லாமே நாம உருவாக்கி வச்சிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சண்டேனா ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் வாரத்தின் முதல் நாள் சண்டேங்கிறதுனால நான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்களை நம்ம உருவாக்கி வச்சு, நாம் வந்து அந்த திட்டமிடலை கொண்டு வந்து அதில் திணிக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம உண்மை என்று நம்பிக்கொண்டு இவ்வாறு மனம் போன போக்கில் போய்கொண்டு அதையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் நான் வந்து தியானம் பண்ணணும், நான் தியானம் பண்ணி அமைதி அடையணும்னா எங்கிருந்து அமைதி அடைய முடியும்? அடைய முடியாது. ஆகவே தியானம் வந்து அமைதிக்கோ ஞானத்துக்கோ இங்கே ஒரு சாதனை என்று பார்த்தா கூட அது மட்டுமே சாத்தியமானா இல்லை. வாழுகின்ற ஒவ்வொரு விஷயமும் நம்மிடத்திலேயே இருக்குது, நாம் தான் அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்ப அதனால தான் மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இயம நியமம்ங்கிறத ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீ செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. அப்ப காலையில ஒரு 6 மணிக்கு எழுந்து இந்த மாதிரி சில வேலைகளை செய்யுங்க அப்படின்னா எத்தனை பேர் எழுந்திருக்க தயாரா இருக்கிறான்னா, பெரும்பாலானவங்க கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க வேற வேற வேலைகளில் போறதுனால என்னால் 6 மணிக்கு எழுந்திருக்க முடியாது, நான் தூங்குறதே நைட்டு 1 மணிக்கு தான். அப்படிங்கும்போது அவங்களால 6 மணிக்கு எழுந்திருக்க முடியாது இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள வர முடியாது. அப்ப இது மாதிரி நிறைய பேர் நிறைய அவங்கவுங்களுக்கான சுய விஷயங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். அதன் மூலமாக சந்தோஷம் இருப்பதாக அவர்கள் தேடிக்கொள்கிறார்கள். ஆனால் நாளடைவில் என்ன நடக்குது? அப்படி தவறாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சந்தோஷமான வாழ்க்கையை அவர்களுக்கு துயரத்தை கொடுப்பதையும் நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பணம் பணம்ன்ட்டு தொழில் நிமித்தமாக நேரங்காலம் தெரியாம ஓடி கடைசியில் அதை சம்பாதிச்ச பணத்தெல்லாம் எங்க செலவு பண்றாங்க? மருத்துவமனைகள்ல செலவு பண்றவங்களை பார்க்கிறோம். பல லட்சங்கள்ல மருத்துவமனைகள்ல கொண்டு போய் பணத்தை இழந்துட்டு வர்றவங்க எல்லாம் இன்றைக்கு நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அப்ப இப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மருத்துவமனையில பணம் செலவு பண்றது செகண்டரி, அது 10 லட்சமோ 20 லட்சமோ மருத்துவமனை செலவு பண்றது அப்புறம். ஆனா மன உளைச்சலோ அந்த உடல் ஒத்துழையாமையும் எவ்வளவு வேதனை கொடுக்கும். அதாவது அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில வந்து இறுதி காலத்துல பாத்தீங்கன்னா உடல் ஒத்துழைக்காது, நிறைய பிரச்சனைகளை பண்ணும். கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, அந்த இடத்துல வலி, இந்த இடத்துல வலி, எங்க வலி இல்லைன்னு வேணா சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஜனங்க இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு எங்க வலி அப்படின்னு கேட்டா எங்க வலி இல்லைன்னு கேளுங்க, எல்லா இடத்துலயும் வலி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு மனிதர்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனா இப்போ முறையா வாழ்ந்திருந்தாங்கன்னா, அதாவது இதுல வாழக்கூடிய வழிமுறைகளை வந்து நல்ல வழியை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாயை கட்டி வயிற்ற கட்டி சரியானபடி வாழ்ந்திருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அவங்க ஆனந்தமா இருக்கிறாங்க. அவங்க உண்மையிலே இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ இந்த மனித பிறவியில் வந்து இப்போ இறைத்தன்மை வந்து சர்க்குண நிலையில் இந்த உலகத்தை வந்து அனுபவிக்கத்தான் வந்திருக்கு. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆன்மீகம் அப்படின்னா எல்லாத்தையும் திறந்துட்டு சாமியார் ஆகிடணும், அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே நிர்விகல்ப நிலைக்கு போயிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக நிர்விகல்ப நிலைக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க. எங்கே இந்த உடம்பை விட்ட பிறகு ஒன்றுமே தெரிய போகிறதில்ல. நீங்கள் வந்து பேங்க் பேலன்ஸ் தெரியாது, பொண்டாட்டி குழந்தைங்க தெரியாது, உங்களுக்கு சொத்து பற்றி என்ன இருக்குன்னு தெரியாது. எல்லாம் தெரியாமல் தான் எல்லாத்தையும் விட போகிற நிலை ஒன்று வரப்போகுது. அது எப்போ? மரணத்தில். அந்த நிலை வர்றது நம்ம அனுபவிக்கத்தான் போகிறோம், அதை தப்பிக்கவும் முடியாது. ஆனால் இங்கே உடம்பு கிடச்சி இப்போ இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இதை நம்ம சரியாக வாழ்கிறோமானா, இல்லை இங்கேயும் சரியாக வாழ்றதில்லை, அங்கேயும் சரியாக வாழ முடியாமல் போயிடுது. அப்போ அதனால் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த இறைத்தன்மைங்கிற நிர்விகல்ப நிலையில் இங்கே எதுவுமே இல்லை. இங்கே ஒரு ரகசியம் நான் சொல்கிறேன். நீங்கள் நிர்விகல்ப நிலைக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. அங்கே பிரம்மத்துக்கு வேறு எந்த உயிரினங்களும் படைக்கப்படவே இல்லை. இந்த பிரபஞ்சமே இல்லை, சூரியனும் கிடையாது, கேலக்ஸியே இல்லை. அப்புறம் அந்த கேலக்ஸி இருந்தால் தான் அங்கே சூரியன் இருக்கும், சூரியனை சுற்றி கோள்கள் இருக்கும், அந்த கோள்களில் பூமின்னு ஒரு கோள், அந்த கோளுக்குள்ளே இங்கே ராமசாமி, குப்புசாமி, கமலா, விமலாங்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 1008 பிரச்சனை, அப்புறம் அவங்க செத்த பிறகு பித்ருக்கள் ஆகிடுறாங்க, அப்புறம் அவங்க யமலோகத்துக்கு போகிறாங்களா, சொர்க்கலோகத்துக்கு போகிறாங்களா, எவ்வளவு பிரச்சனை இங்கே இருக்குது. இந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்கே இல்லை? பிரம்மத்தின் இடத்துல இல்லை. பிரம்மம் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம்பிரகாச ஒளியாய் பிரகாசித்து கொண்டிருக்கிற நிலையில உலகமே இல்லைங்கும் போது எங்கிருந்து பித்ருலோகம் வருது, பிரம்மலோகம் வருது, சொர்க்கலோகம் வருது? ஒரு லோகம் வராது. இதெல்லாம் புராணத்தில் உண்டாக்கப்பட்ட கதைகள். ஆனா இந்த சர்க்குண நிலைப்பாட்டுக்குள்ள வந்த பிறகு இந்த பிரபஞ்சம் படைக்கப்படும் போது இத்தனை விஷயங்களும் தேவைப்படுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு, மகரிஷிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன் உருவாக்கப்பட்டிருக்கு? அந்த ஒழுக்க நீதிக்குள் மனிதன் வர வேண்டும் என்பதற்காக. இல்லைன்னா அவன் அவன் போக்கில் போவான், மிருகம் மாதிரி மனிதன் வாழ்வான். ஏன்னா மிருகத்துக்கும் மனிதனுக்கும் எந்த இடத்துல டிஃப்ரென்ஸ்னா, ஒரே ஒரு இடத்துல தான் டிஃப்ரென்ஸு, கல்வியில் மட்டும்தான். அதாவது நீங்கள் சரியான விஷயத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் மிருகம் மாதிரியே மனிதனும் இருப்பான், எந்த டவுட்டும் வேண்டியதே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து கற்றுக்கொள்கிறேங்கிற கல்வி முறையில் நீங்கள் இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட கல்விகளை கற்றுக்கொள்வதனால மாறிட்டீங்கன்னா மாற முடியாது. ஏன்னா இன்றைக்கு பார்க்குறோம் இல்லையா, இன்றைக்கி பெரிய பெரிய டாக்டர்கள், மேஜிஸ்ட்ரேட்டுங்கள், ஜட்ஜுங்க தான் இன்றைக்கி தப்பு பண்ணுறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், எங்கள் அவர் பெரிய படிப்பு படிச்சுட்டாருங்க, ஜட்ஜ் ஆகிட்டாருங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஜட்ஜு வீட்டில் தான் பல கோடி கோடியாக பணம் எடுக்கிறாங்க, பாதி பணம் எரிஞ்சி வேற கிடக்குது. அப்போ என்ன, நம்ம உயர் பதவிக்கு வந்துட்டா நல்லா படிப்பவங்க, அவங்க நல்லவங்க, புத்திசாலிங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா இந்த கல்வி அப்படி கிடையாதுன்னு சொல்கிறேன் நான். இந்த கல்வி வந்து பணம் சம்பாதிப்பதற்கான கல்வி, பொருளாதாரத்துக்காக ஓடுகின்ற கல்வி. இது வந்து நமக்கு உலகத்தில் ஒரு பகட்டுக்காகவும் சுகத்துக்காகவும் வாழ வைக்கிறதுக்காக அந்த மாதிரி கல்வி திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கல்வி திட்டத்தினால சுகத்தை அடைஞ்சாங்களான, இல்லையே. அவர் பல கோடி ரூபாய் வச்சிருந்தாரு, மாட்டிட்டார்ல. பல நாள் திருடன் ஒரு நாள் கிடைப்பான்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? ஏன்னா அவன் திருட வந்து திருடிக்கிட்டே இருக்க முடியாது, ஒரு நாள் கிடைச்சிக்குவான், அப்போ போலீஸ் போட்டு தட்டி எடுத்துரும். அப்போ அந்த மாதிரி கிடைக்கும் போது அவன் இவ்வளோ நாள் சம்பாதிச்சது பூரா ஒரே டைமில் இழந்துருவான். அவனுக்கு விழுவுற அடியும் உதவியும் இருக்கு பாருங்கள், எதுக்குடா இதை கை வச்சுங்கிற அளவுக்கு இருக்கும். அப்புறம் அவன் அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சிடுது. என்ன காரணம், எப்பெல்லாம் இப்போ வேறு இடத்துல ஆள் கிடைக்கலையோ அவனையே புக் பண்ணுவாங்க போலீஸுக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, குற்றவாளியும் ஒரு டைம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான், வேற ஒரு கேஸில் ஒருத்த மாட்டலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கிடைக்க மாட்டேங்கிறான். ஆனால் இங்கே பிரச்சனை, இவனையே தூக்கி போடு அந்த கேஸ்லன்ட்டு, அந்த கேஸில் இவனை தூக்கி போட்டு அந்த கேஸை முடிக்க பார்ப்பாங்க. அப்போ ஒரு முறை குற்றவாளி ஆனவன் மீண்டும் மீண்டும் குற்றவாளியாக மாற்றப்படுகிறான் இந்த சமுதாயத்தினால. காரணம் என்னென்னா, பணத்துக்காக ஓடுகின்ற சமுதாயத்தில் அப்படித்தான் நடக்கும். ஆனால் நம்மை நாம் அறிகின்ற அத்தியாத்ம கல்வியில் நீங்கள் உங்களுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, இந்த உலகம் கிடையாது, அது ஒரு ஆனந்த உலகம். அந்த ஆனந்த உலகத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இறைவன் அதை படைக்கிறான். நிர்குண நிலையிலிருந்து இறங்கி வந்து சர்க்குண வடிவத்தில் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குறான். அப்படி உண்டாக்கி இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் அனுபவிக்க கொடுக்குறான், அத்தனை பொக்கிஷங்களும் கொடுத்துருக்குறான். இங்கே என்ன குறைபாடு இருக்கு, எல்லாம் நம்ம இடத்துல நிறைந்திருக்கு. ஆனால் அதை எடுத்து அனுபவிக்க நமக்கு தெரியல. ஏன்னா நாம் எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்படி வாழ்றதுதான் சரின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதை நான் சொல்கிறோம், அதாவது மற்றவர்கள் தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறார்கள் தவிர நாம் வந்து நம்முடைய சுய அறிவில் இயங்குவது கிடையாது. அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், அதனால் அதை நான் செய்கிறேன், இவன் இதை சொல்கிறான், இதை செய்கிறேன், இப்படி தான் ஜனங்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்தி கொண்டு தான் நிறைய பேர் பணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்முடைய வெகுளித்தனத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இவனுக்கு விவரமே இல்லை, எதை சொன்னாலும் கேட்கறான், அருமையான ஆள் கிடைச்சிட்டான், போட்டு மிளகா அரைச்சிடலாம் அப்படிங்கிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால பெரும்பாலான மனிதர்கள் வந்து இதுல சிக்கி சின்ன பின்னமாகிட்டு இருக்காங்க. ஆன்மீகத்துல பெரும்பாலான இடத்துல நீங்க போய் பாருங்களேன், எவ்வளவு மூடத்தனம் மூர்க்கத்தனம் இப்படியெல்லாம் ஆன்மீகம் சொல்லவே கிடையாது. இங்க ஆன்மீகம்ங்கிறது தன்னை அறிவது மட்டும்தான், நான் யார் என்று நம்மை அறிந்து கொள்ளும் போது இங்க உண்மையில் உலகம்ங்கிற ஒரு விஷயம் இல்லை, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிக உயரிய விஷயம் அந்த எல்லையற்ற அந்த இறைத்தன்மையை நம்முள் நாம் அனுபவம் ஆக்கும் போது நம்ம இடத்துல அந்த ஆனந்தம் பிரகாசிக்கும். அப்ப அந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்வது, இந்த சர்க்குண நிலையிலே இந்த உலகத்தை நான் எப்படி அனுபவிப்பது அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களை இங்க வேதம் சொல்லி கொடுக்குது. அதை நம்ம எப்படிங்கிறத கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆனந்தம் வரும், நாம் செய்கின்ற செயல்களில் ஒரு சிறப்பு இருக்கும், நாம் இந்த மனித பிறவியை வந்து மகத்தான பிறவியாக பார்க்க முடியும், நம்மை போலவே நாம் மற்றவர்களை நேசிக்க முடியும். அப்ப எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதுதான் மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்ற மனப்பான்மை மேலெங்கும். அப்போ நான் கலப்படம் பண்ண மாட்டேன், நான் ஏமாற்ற மாட்டேன், நான் திருட மாட்டேன், ஏன்னா நான் சாப்பிட்ற பொருள் தானே அவனும் சாப்பிட்றான், அப்ப நான் அவனுக்கு நல்லதா தானே கொடுக்கணும், எனக்கு நல்ல பொருள் தானே தேவை. அப்ப விவசாயம் பண்ணும்போது நான் மருந்துகள் போடாம இயற்கை முறைகளை விவசாயம் பண்ணி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்ங்கிற எண்ணம் எனக்குள்ள எழுந்திருக்கும். அதையெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி புரிதலோட வரும்போது தான் நடக்குமே தவிர, பகட்டுக்காக பணத்துக்காக வாழும்போது அவன் என்ன விளம்பரப்படுத்துறான் பாருங்க, இந்த அரிசி அமோகமா வரணும், உங்களுக்கு விளைச்சல் ரொம்ப போகம் அதிகமாகணும்னா இந்த ரசாயன உரத்தை கலந்து விடுங்கள், நீங்கள் அதிகப்படியான விளைச்சல் எடுக்கலாம், நீங்க ஒரு பங்கு எடுக்கிறதுக்கு நாலு பங்கு எடுக்கலாம் அப்படின்ன உடனே அவனுடைய மைண்டு தாட் ப்ராசஸ் என்ன நடக்குது, அது பரவாயில்லையே அப்ப கொஞ்சம் ஒரு 200 ரூபா டப்பால வாங்கி அந்த மருந்து அடிச்சு விட்டோம்னா 4 மடங்கு வருதா, சரி அடிச்சு விடு எவனோ எப்படியோ போகட்டும் சாப்பிட்டு என்னமான நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்துல விவசாயம் பண்ண போய் இன்னைக்கு 4 மடங்கு போகம் ஆகி அபரிமிதமான உணவு பண்டங்கள் நம்ம இடத்துல உற்பத்தி ஆகுது, ஆனா எல்லாமே விஷமா இருக்கு. காரணம் என்ன, அப்படி நம்ம சமுதாயத்தை சீர்கேடுபடுத்திருக்கோம். அன்னைக்கு வந்து அளவாத்தான் விவசாயத்துல உற்பத்தி ஆனது, அன்னைக்கு அரிசி தட்டுப்பாடு இருந்தது. நம்முடைய இந்தியாவிலேயே வந்து கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் கவனிச்சிங்கன்னா உணவு பற்றாக்குறை இருந்தது. இப்ப உணவு பற்றாக்குறை வந்து நம்ம வெளியே வந்துட்டோம். அதுக்கு என்ன காரணம், விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்றோம். ஆனா அந்த விஞ்ஞான வளர்ச்சியினால நம்ம அபரிமிதமான விளைச்சல்களை வந்து விவசாயத்துல உண்டாக்குற மாதிரி எல்லாத்துலயும் உண்டாக்குனாலும் அவைகளெல்லாம் நமக்கு நன்மையை கொடுக்கறதா நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இதுல எதுவுமே நமக்கு நன்மையை கொடுப்பதில்லை, எல்லாமே நமக்கு பிற்காலத்து தீமையை கொடுக்குது. ஏன்னா நீங்க சாப்பிடுற உணவு தான் உங்களுக்கு மிகப்பெரிய நோய்களை உண்டாக்கி மீண்டும் உங்களை மருத்துவமனையில கொண்டு போய் அங்கும் பல மடங்கு உங்க நீங்க சம்பாதிச்ச பணத்தையெல்லாம் செலவு பண்ண வைக்குது. அப்ப ஒரு பக்கம் இப்படி நம்ம காசை இழந்து ஒரு பக்கம் அப்படியும் போய் காசை இழக்கிறோம். ஆக மொத்தத்துல நம்மளை பயன்படுத்தி இந்த உலகத்துல புத்திசாலிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சமுதாய சீர்கேடு செய்கின்ற சிலர் மட்டும் அதை தேர்ந்தெடுத்து வாழ்கின்றார்கள். அந்த இடத்துல நமக்கு விழிப்புணர்வு இல்லாததுதான் காரணம். அப்ப அதனால நம்ம கல்வி திட்டத்தை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தவறு வந்து அந்த கல்வியில இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சு நாம நம்ம குழந்தைங்களுக்கு பொருளாதாரத்துக்கான கல்வியை அதிகமா போக்கஸ் பண்ணாம வாழ்றதுக்கு பணம் வேணும்பா, அது நீ உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி நீ அதுக்கான வாய்ப்பை உண்டாக்கிக்கோ, ஆனா வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கணும்னா அக வாழ்க்கைக்கான கல்வியை நீ கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று ஆரம்ப நிலையிலிருந்தே குழந்தைங்களுக்கு இது மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா தான் அந்த குழந்தைகள் வந்து 24x7 ஆல்வேஸ் ஜாய்ஃபுல் லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். அதுதான் ஆல்வேஸ் தியானம். ஏன்னா எப்பயுமே நம்ம அந்த இறைத்தன்மையோடு இருக்கிறோம். இங்கே ஒவ்வொரு விஷயமும் எனக்காக நான் பார்க்கிறேன், என்னில் அவனை பார்க்கிறேன், அப்போ நான் தவறு செய்ய மாட்டேன். நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் அவன் சாப்பிட்றான், ஆகவே எனக்கு எப்படி அது சுத்தமாக இருக்கணும், எனக்கு எப்படி நல்லா இருக்கணுமோ அப்படி அவனுக்கும் இருக்கணும்னு நினைப்பேன். அப்போ இது மாதிரி எல்லாரும் எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டு வாழும்போது இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கும், அந்த ஆனந்தம் திரும்பும். அது எப்படி சாத்தியமாகும், நமக்குள்ளேயே அது மலர்றதுனால நமக்கு அது மாதிரி விஷயங்கள் ஈர்க்கப்படும். அப்படி வாழ்கிறவங்க தான் இந்த தனி உலகத்தை உண்டாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து உலகமே வேற. நான் நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ அந்தமான் நிக்கோபார்ல வந்து காட்டுவாசிகள் வாழ்கின்ற வாழ்க்கை முறை பத்தி நான் கடந்த ஒரு சில இதில் பேசியிருப்பேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு தனி உலகம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செல்போன் இருக்கிறது தெரியாது, டிவி இருக்கிறது தெரியாது. அவங்க வாழ்க்கை வந்து மூங்கில் குச்சியை வச்சு வேட்டையாடக்கூடிய நிலையில அவங்க இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை. நாம வந்து நவீன விஞ்ஞான கருவிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு வேட்டையாடுற அளவுக்கு நம்ம முன்னேறி இருந்தாலும் இங்க மகிழ்ச்சிங்கிற விஷயம் வந்து இங்க நாகரிகம் அடைந்த மனிதனிடத்துல இருக்கா அல்லது ஒன்றுமே தெரியாமல் வெகுளியாக இருக்கின்ற மனிதனிடத்துல இருக்கா அப்படின்னு நீங்க ரொம்ப ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இங்க மனம் வந்து எந்த தன்மையில நிறைவாகுதோ அங்க ஆனந்தம் மலரும். அது நீங்க நாகரிகமான உலகம் அல்லது ரொம்ப நாகரிகமே இல்லாத காட்டுவாசிகளான வாழ்க்கை முறை அப்படிங்கிற விஷயமா பார்க்காம, நீங்க எங்க இருந்தாலும் காட்டுவாசியா நீங்க வாழ்ந்தாலும் சரி, நாகரிகம் அடைந்த மனிதனாக வாழ்ந்தாலும் சரி, நீங்க நிறைவாக இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த வாழ்க்கையை புரிதலோடு வாழ்வதற்கான அந்த புனிதமான விஷயங்களை உங்களுக்கு உங்களுடைய மனதில் கொடுத்தா தான் அந்த வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து இப்படி வாழ்ற வாழ்க்கையும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், அப்படி வாழ்ற வாழ்க்கையும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா எங்கேயுமே மனிதன் வந்து நிறைவாக முடியாது, எந்த சூழ்நிலையிலும் நிறைவாக முடியாது. பணம் இல்லாதவனும் கஷ்டப்படுறான், பணம் இருக்கிறவனும் கஷ்டப்படுறான், கல்யாணம் ஆகாதவனும் கஷ்டப்படுறான், கல்யாணம் ஆனவனும் கஷ்டப்படுறான். அப்ப கஷ்டமே இல்லாம எப்படிங்க வாழ்றதுன்னா, நம்மிடத்துலதான் அந்த புரிதல் இருக்கு. நாம் சரியாக புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்பயுமே 24/7 அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதும் ஆனந்தம், எப்பொழுதும் தியானம், அது எப்பொழுதும் என்னுடைய சொரூபத்தில் இருக்கின்ற சுயம்பிரகாச நிலை. அது பயிற்சியினால் வருவதில்லை, என்னுடைய சுபாவமாக வாருவதனால் வருவது, அதுவே என்னுடைய சுபாவம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நம்ம வரணும். அப்போ தியானம்ங்கிறது தற்காலிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை, அது என்னுடைய சுபாவமாக மாற்றிக்கிறது. எப்போவுமே நான் அந்த சுபாவத்தில் தான் இருக்கிறேங்க, என்னை எதுலையும் எந்த நிலையிலையும் என்னை களங்கப்படுத்த முடியாது அப்படிங்கிற நிலையில் நீங்கள் நின்னீங்கன்னா அதுதான் தியானம். அந்த நிலையை அடைய வேண்டும் என்று கூறி இன்றைக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி கூறி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.